ஸ்ரீ குருப்யோ நம அருகிவோம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விஷஜேத் பவரோகிணாம் நிதயேத் சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம.
இன்றைய தினம் என்ன விசேஷம், எப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம நேரா அது இருந்திருக்கு போயிடும். இன்றைய தினம் இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைன்றது ரொம்ப ஒரு விசேஷம். பித்ரு தர்ப்பணங்கள், அதாவது மூதாதையரையும் அன்னை தந்தை இருக்கக்கூடியவங்களுக்கு, அப்படியே அவங்க காலமானவங்களுக்கு வந்து அவங்கள நினைச்சு இந்த திதி அன்று தர்ப்பணம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நன்னாள் ஆடியும். ஆடியில வர அமாவாசை, அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் செய்வது விசேஷம். முக்கியமான இந்த பக்ஷம் சொல்லக்கூடிய தட்சிணாயனம் உத்தராயணம் ரெண்டு காலம் இருக்கு. உத்தராயணம் அப்படின்னு புண்ணிய காலம் எடுத்துட்டாக்கா தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உத்தராயணம் ஆரம்பம். உத்தரம்னாக்கா கிழக்கிலே எக்ஸாக்ட்லி சூரியன் வராது. கிழக்கு இந்த இடம் இருந்தாக்கா ஒன்னு அந்த கோணத்துல சூரிய உதயம் வரும், அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட் கோணத்துல வரும். நேர் அந்த ஈஸ்ட்ல அது வராது. அக்னி கோணமோ அல்லது ஈசான கோணத்திலேயோ வரும். அந்த ஈசான கோணம்னு கூடிய வடக்கு வடகிழக்கா வரக்கூடிய இடம் தான் வந்து அந்த நாள் தான் உத்தராயண புண்ணிய காலம் சொல்றது. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இறுதி வரைக்கும் உத்தராயணம். ஆடியிலிருந்து ஆரம்பமாகி அது மாழ்கழி இறுதி வரைக்கும் வர்றது தட்சிணாயனன்றது. இந்த பக்கம் தட்சிண பக்கம் சொல்லக்கூடிய தெற்கு தென்கிழக்கிலிருந்து வருது. அப்படி இந்த ரதம், அதாவது சூரிய பகவானுடைய ரதமானது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறி ஓட்டுவதாக இது பண்றது. இந்த பிரதிஷ்டை காலங்கள் பெரிய பெரிய பூஜை கும்பாபிஷேகம் எல்லாம் பெருசா நடத்துறது உத்தராயணம் உத்தமம் உத்தமம்ன்றது நல்லது அப்படின்னு. தட்சிணாயனம் வேற வழி இல்லாம ஏற்கனவே பிரதிஷ்டை நடந்த இடத்துல இன்னொரு சுவாமி பிரதிஷ்டை பண்றது கும்பாஷம் பண்றதுலாம் கூடுமான வரைக்கும் புண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து இந்த உத்தராயணத்துல நடக்கிறது அப்படின்னு வச்சிருக்கு. அப்ப இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் உத்தராயணத்துல ஒரு நாளும் தட்சிணாயத்துல ஒரு நாளும் வரக்கூடிய இந்த ரெண்டு நாளும் வந்து ரொம்ப விசேஷ தர்ப்பணம். இந்த தர்ப்பணம்ன்றது எதுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மாதா பிதா வம்சங்கள் உத்தரவுத்திற்காக செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது சில தீ வினைகள் ஏதாவது வந்து அவங்களுக்கு இருக்கும்போது செய்ய முடியாம போயிடும். அப்ப அவங்க மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் ஆசைப்பட்டிருப்பாங்க தன்னுடைய குழந்தை அது செஞ்சு கொடுக்கன்ட்டு, அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கா. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அரிசியும் எள்ளும் கலந்து அந்த தண்ணீர் விடுறதுதான் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆகாரமா இருந்து செய்யக்கூடியது. அவ்வளோ ஒரு முக்கியமான அம்சமா அமைஞ்சதுதான் இந்த அமாவாசை தர்ப்பணம். அப்படி ரெண்டாவது அவங்கள மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா சுவாமி அவங்க மூலியமா வந்து எல்லாருக்கும், அதாவது அவங்க குடும்பத்தார காப்பாத்துறன்றது நம்ம இந்து தர்மத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. அதன் பிரகாரம் தான் இந்த தர்ப்பணங்கள் பூஜைகள்லாம் நடைபெறது. அப்படி இன்னைக்கு ஒரு நல்ல நாளா அமைஞ்சது. கடந்த ரெண்டு நாள் மூணு நாளா வந்து ஒவ்வொரு நாளா சொல்லிட்டு வந்தோம். முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சோம், திங்கட்கிழமை இதனுடைய பேச்சு. செவ்வாய்க்கிழமிலிருந்து ஒரு அலங்காரம்னா துர்கை அப்படின்னு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு நேற்றைய தினம் மகாவிஷ்ணுடைய ரூபமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பாவனை பண்ணோம். இன்னைக்கு வந்து சரஸ்வதி. எல்லாமே இயற்கையா அமைஞ்சது. இது யாரும் பிளான் பண்ணியோ முயற்சியோ முன்கூட்டி செஞ்சோ அது பண்ணல. சுவாமியுடைய அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் அமைஞ்சது. எல்லாமே பார்த்தா அந்த நாட்களும் நன்னா வந்திருக்கு. செவ்வாய் புதன் விழாகன். செவ்வாய்ன்றது எல்லாருக்கும் தெரியும் துர்கை அம்மனுடைய நாள். புதன்கிழமைன்றது வந்து மகாவிஷ்ணுக்கு வந்து பிரியமான நாள். மகாவிஷ்ணு அப்ப மகாவிஷ்ணு எங்க இருக்காரு? மகாவிஷ்ணு ஹிருதயத்தில் யார் இருக்கா? மகாலட்சுமி இருக்கா. அப்ப மகாலட்சுமியுடைய நாளா அமைஞ்சது. இன்னைக்கு குருவாரம்னு பேர். குருனாக்கா யாரு? வாத்தியார் டீச்சர். அந்த குரு வந்து யாரு? தட்சிணாமூர்த்தி. அதனுடைய ரூபமா பார்த்தா சரஸ்வதி. அப்ப எல்லாமே அதனுடைய கோர்வையா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த அலங்காரம் பண்ணி முடிக்கிறத இன்னைக்கு வந்து அந்த குருவாரத்தை பத்தி கொஞ்சம் நல்லா பார்த்தா நல்லா இருக்கும். குரு அப்படின்னு ஒரு ஸ்தானம் எடுத்துனாக்கா எந்த துறையில நம்ம மேல வந்திருக்கோன்றதுல எந்த துறையில கரை கண்டிருக்கும் ஒரு தெளிவான இது இருந்திருக்குமோ அவங்க எல்லாம் ஒரு குரு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஒரு நல்ல சமைக்க தெரியும்னாக்கா அவங்க அதுல குரு, நல்ல ஒரு சுத்தம் பண்ண தெரியும்னா அவங்க அதுல குரு. அப்படி எந்த இதுல நம்ம தேர்ச்சி பெற முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கோ அப்ப ஒரு ஒரு மனிதனும் குரு அப்படின்னு தட்சிணாமூர்த்தியுடைய ரூபம் வருது. இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லும் போது சிவனுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி, வீரபத்ரர் இவரெல்லாம் சிவனுடைய ஹம்சம், பைரவர் இவரெல்லாம். தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு ஆலமரத்து கீழே இருக்கிறதா ஒரு கல்பனம், அதாவது வந்து காளிதாசனுடைய வர்ணனையில அப்படி வரக்கூடியது. அவர் ஆலமரத்து கீழே இருக்கிறார். ஒரு நாலு முனிவர், நீ வேணா தட்சிணாமூர்த்தி படமோ அல்லது தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கிற இடத்துல பார்த்தா ஒரு நாலு வயசான முனிவர் அமர்ந்திருப்பாங்க அவர் முன்னுக்கு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு நாலு பேருக்கும் பேர். அவங்க யாரு அப்படின்னாக்கா பிரம்மாவுடைய குழந்தைகள். பிரம்மா தான் நான்கு வேதங்களையும் உருவாக்கின ஒரு தெய்வம். அவருடைய குழந்தைகளான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு நாலு முனிவர்கள். அவங்க போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் நிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி மௌனமா இருந்து கேட்கிறார், என்ன, நாங்க வேதம் எல்லாம் படிச்சிருக்கோம், சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், சரி எல்லாம் படிச்சு முடிச்சோம், ஆனா ஒன்னும் புரியவே இல்லை. இதுக்கு இந்த இடம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரம்மகுமார பிரம்ம குழந்தைங்களுக்கே புரியலனாக்கா அப்புறம் நம்ம எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தோம். ஏன்னா பிரம்மாவுடைய பையன், ஞானத்தின் ரூபமே படைத்தவனே பிரம்மா, அவன் பையங்களுக்கே வந்து வேதம் புரியலன்னு சொல்லி போய் நிக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு தேவலாம் அப்படின்னு ஒரு தெலும்பு. அப்ப எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே புரியல, நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாம் இப்பயும் பாருங்க எட்டு பாடம் படிக்கிறோம், பட் ஆனா அதனுடைய மீனிங் மீனிங் விடுங்க, அது தனியா டிக்ஷனரியும் போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம், அதன் பிரகாரம் நம்ம நடக்கிறதுக்கு முடியுதா, காலங்கத்தால இப்படி செய்யணும், தண்ணி குடிக்கும், ஏதோ ஒரு கொள்கை இருக்கு, அதை நம்ம சொல்றோம், இது செஞ்சா ரொம்ப நல்லது எல்லாம் சொல்றோம், பட் செய்யறதுக்கு இயலாம சூழ்நிலை ஆயிடுது. அப்ப அது மாதிரி இருந்து சொல்றாரு. அப்ப தட்சிணாமூர்த்தின்ற சிவபெருமான் அந்த ஒரு குரு சொல்றார், வேற எதுவுமே இல்ல, குரோத்சு மௌனகா, அது ஒரு அழகான ஸ்லோகம். விருத்தா சிஷ்யோ ததா, சிஷியனை பார்த்தா ரொம்ப வயசானவரா இருக்காங்க, எல்லாமே மாதிரி மாற்றமா இருக்கு, சிஷியன் எல்லாம் வயசானவனா இருக்காங்க, குரு பார்த்தா இளமையா இருக்கார். எவ்வனோ பாலகஹா குருஹு, குரு வந்து எவ்வனமா இருக்கார். சரி அங்கிருந்து பார்த்தார் எப்படி இருக்கு, அங்க குரு என்ன பாடம் நடத்துறாரா, சப்தம் கேக்குதா அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஒரு சப்தமும் இல்லையா, அமைதியா இருக்கு. அப்ப சிஷியன் என்ன சொல்றாங்க, சார் கேட்கணும் கேக்குறாங்களா இல்லையா, எல்லாருக்கும் நல்லா விளங்கிடுத்து, ரொம்ப சந்தோஷம் குருவேன்றாங்க. பாடம் வாய் திறந்து பாடம் நடத்தல, பாடம் நடத்தினவர் அந்த வயசு கிடையாது, கேட்கிறவர் வயசு முதிர்ந்தவர்கள், எல்லாமே விசித்திரமா இருக்கே அப்படின்னா. அந்த நேரத்துலதான் சின்முத்ராங்கித முத்ரபாணி நகிதம், சின்முத்ரன்றதா நேரத்திலே சொல்லியிருந்த பாத்தீங்களா, இந்த பெரும் விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்னு சேர்றதா சின்முத்ர, இந்த முத்திரை மட்டும்தான் காமிச்சார், எல்லாம் புரிந்தது அப்படின்னா. என்ன இந்த முத்திரையுடைய அமிர்தம், என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த விரல் இருக்கு பாருங்க, இது ஒரு கதையா சொல்லலாம். பெரும் விரல் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு இந்த ஐந்து விரலுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு, யார் உயர்ந்தவர். இன்னைக்கு உலகத்திலே அதுதான் பெரிய பிரச்சனையே, நான் பெரியவனா நீ பெரியவன், இதனால தான் பல பிரச்சனை நமக்கு வந்துருக்கு, இதுல யார் உயர்ந்தவர் அப்படின்னு ஒரு சண்டை வந்துதான். இந்த பெரும் விரல் சொல்லத்தான், இந்த விரல் சாரி இந்த விரல் எது சொல்ல, நடுவுத்து இருக்கக்கூடிய நடு விரல் சொல்லத்தான், இருக்கிறதுல நான் தான் உயர்ந்து உயரமா இருக்கேன், அப்படி பார்க்கும்போது நான் தான் உயர்ந்தவர். ஆனா அடுத்த வேற சொல்லத்தான் இல்ல இல்ல இல்ல, எப்பேற்பட்ட ஒரு மனிதனாலும் கை காமிச்சு சொல்லக்கூடிய விரலுக்கு எனக்கு தான் அந்த தகுதி இருக்கு, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் சரி, அவன் அப்படி சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, நான் தான் உயர்ந்தது அப்படின்னா. அடுத்தது இந்த மோதிர இவன் வைரம் இருக்கானா, எனக்கு தான் அந்த விரலுக்கேற்ற அழகான இது இருக்கு, மற்றவனுக்கு அந்த அழகுன்றது கிடையாது, உங்ககிட்ட எல்லாம் வரலாம், ஆள் காட்டி பேசலாம், தங்கம் போடலாம், உயரமா இருக்கலாம், அந்த விரலுக்குன்னா இப்படிதான் இருக்கும் லட்சணம்ன்ற காமிக்க கூடிய அளவுக்கு நான் இருக்கேன், அப்ப நான் தான் வேணும். இந்த பெரும் விரலை மட்டும் ஒண்ணுமே பேசல, அமைதி குவாய்ட் குவாட்டா, நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த விரல் இல்லாம இந்த நாலு விரலால என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா? டம்ளர் எடுக்கணும், இப்படி எடுத்து பார்த்தா அப்படி இருக்கும். இந்த மைக் இப்படி இப்படி பிடிச்சா அப்படி இருக்கும், அஷ்ட கோணத்துல இருக்கும், நல்லாவே இருக்கு. அப்ப இந்த விரலை பயன்படுத்திதான் என்ன ஒண்ணா செய்யணும். நம்ம இந்த விரல் இல்லாம இதெல்லாம் ஒரு செய்யறதுல என்ன பண்ண முடியும்? எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த ஒரு எழுத்து ஆனாலும் சரி, எந்த ஒரு வேலை செய்யக்கூடியதானாலும் பெருவருடைய உதவி கட்டாயம் தேவை. அதுதான் இறைவன். இந்த பெரும் விரல் தான் இறைவன். இந்த பெருவிரல் பக்கத்திலே இருக்கு பாத்தீங்களா, ஆள்காட்டி விரல். இது ஆணவம், நான்ற ஆணவம், ஈகோ. பட் ஆனா இது உயிர், இதுதான் நம்மளுடைய ஆன்மான்ற உயிர். இந்த பெரும் விரல் இந்த இறைவனோட சேரன்னாக்கா இந்த மூணு விரல் ஒதுங்கி போகணும். ஆனா இந்த விரல் போட இந்த உயிர் சேரவே சேராது. பாருங்க, இது தனியா விட்டுட்டு இது நாளும் தனியா தான் நிற்கும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஆணவம், ஆனா உயிர் ஆன்மா. நடுவில் இருக்கிறது நான் உயர்ந்தவன்ற ஆணவம். இது ஆணவம், கர்மம், மாயை, அழகின்ற ஒரு மாயை. அப்ப என்ன, கல்யாணம் கோவப்படக்கூடாது. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னு இந்த விரலத்தான் போடுவாங்க, கை கோத்து கோத்து போனோம். இப்ப ரொம்ப ஆம்பளைகள் எல்லாம் கையும் கோத்துறாங்க. அது தப்பு. ஒருதான் மாயைக்கு தான் அடிமைன்றான். இவன் எல்லாத்தையுமே கோத்து எடுத்துன்னு போயிடுறாங்க. நான் எல்லாமே சரணாகதி உனக்குன்ற மாதிரி ஆயிடுது. இந்த விரலை தான் கோத்து எடுத்துன்னு போனோம். அது ஒரு முறை. இதெல்லாம் ஒரு அந்த காலத்து முதியோர்கள் செஞ்சு வச்ச ஒரு பாரம்பரியம். அப்ப இது வந்து மாயை, ஆணவம், கர்மம். கர்மம்ன்றதுனா பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதான். போன ஜென்மத்துல நீங்க சிவனையோ ஒரு தெய்வத்தினுடைய நல்ல அருகதை இருந்தால்தான் இன்னைக்கு தெய்வத்தோட உட்காரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. போன ஜென்மத்துல நம்ம ஏதோ செஞ்சுங்க, வெளியே எத்தனையோ பேர் போயிருக்காங்க, அவங்க இதை பத்தி சிந்திக்க போறாங்களா? இந்த தருணத்தை அதை பத்தி நினைச்சு பாக்குறாங்களா? இப்போ அவங்களுக்கு இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். அந்த கர்மம் தான் இந்த மோதிரவர்கள். இது மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை விட்டா இந்த ஆன்மாவானது இறைவனை சேரும் அப்படின்னு தான் அவர் மௌனமா சொன்னார். அது புரிஞ்சிருக்கு. இதுதான் குருவுடையது. அதனாலதான் குருவாரம் கூடுமான வரைக்கும் மாணவர்கள் வந்து நல்ல தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி நல்லா ப்ரே பண்ணணும். நல்ல பிரார்த்தனை பண்ணும்போது அவனுடைய ஞாபக சக்தி நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்றது தினம். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ரொம்ப அம்சம் கூடுமான வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து நல்ல அறிவு வரணும், நல்ல ஞாபக சக்தி வரணும் அப்படின்றது. இந்த பயிர், பச்சை பயிர்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே சொல்லிடணும் பாருங்க என்னென்ன இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா, பெரிய கஷ்டம், நான் எல்லா இடத்துக்கும் போய் பேசிட்டு இருக்கேன். இப்ப இவங்க வீடியோ மாதிரி போட்டு கொடுத்துடுறாங்க, இங்க சொல்ற கதையை 100 இடத்துல போய் சொல்ல முடியாது. எனக்கு அதான் பிரச்சனை. இப்ப கூப்பிட்டு வச்சு பேச விட்டு கேட்டேன்றது வேற. இப்ப எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப நான் அதான் சொல்றேன், எழுதிக்கிட்டான்னு முடிஞ்சு போச்சு என்னுடைய வேலை. இப்ப நான் டொரண்டோல சொன்னதை மொன்ட்ரியல் சொன்னதை மாத்தி மாத்தி சொல்லி முடிச்சு எல்லாம் வந்துட்டு இங்க வேணும். அவங்க எல்லாம் அந்த வெப்பல்ல, இவங்க நல்லா பண்ணி வெப்சைட்ல போட்டாங்க, நீங்க யார ஒன்னா எடுத்துக்கோங்கட்டாங்க. இப்ப இது ஏற்கனவே சொன்னதே அப்படின்ற மாதிரி ஆக போகுது. எனக்கு எனக்கு ரொம்ப இடையூறு பண்றீங்க, சந்தோஷம். அவ இது என்னன்னா, அது பயிர், அத பாசி பாசி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த புதனுக்கு வைக்கக்கூடியது. அது காலங்காத்தால் நைட்டு ஊற வச்சுட்டு இந்த ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்ற குழந்தைங்களுக்கு காலங்காத்தால பச்சை பயிர் தான் கஷ்டம் தான். அதை சாப்பிட்டுன்னு வர சொன்னாக்கா ஒரு நல்ல ஞாபக சக்தி நல்லா வரும். ஏன்னா மந்திரத்தோட இருக்கக்கூடாது. ஞாபகம் என்னென்ன இருக்கு உணவுல எல்லாத்தையும் பாத்துணும். ஏன்னா நான் இந்த துறையில வந்துட்ட உடனே எல்லாத்தையும் பாத்துறது, என்னென்ன இருக்கு ஏது எது அப்படின்னு போய் பழகிறவங்களோட கேட்டுறது. அப்ப அந்த பச்சை பயிரை சாப்பிட்டு வந்தா நல்ல ஞாபக சக்தி வரும் குழந்தைங்களுக்கு. இது வளர்ந்த குழந்தைங்களுக்கு. ஒரு 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா, கூடுமான வரைக்கும் பருப்பு சாத்தை கொடுக்க பழகுங்க. பாயசான்ன பிரியாயை நமகா நம்பாளுக்கு உண்டு. பாயசம்னா பாசி பருப்பு பாயசம். அந்த பாயசங்கள் அது மாதிரி குழந்தைகள் வந்து பருப்பு சாதம் கொடுத்தா புரோட்டீன் நல்ல ஞாபக சக்தி வரும். எதிர்காலத்துல வந்து இந்த உலகத்துல நல்லா படிச்சவங்க வேணும், நல்லா ஞாபகம் வேணும். இரண்டாவது பொறுமை கிடைக்கும். ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்கோ, 10 வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஞாபக சக்தி அபிவிருத்தி பண்றதுக்கு இருக்கு. இன்னைக்கு நல்ல ஆராய்ச்சியில அறிவு பூர்வம் கண்டுபிடிச்சிருக்கான். அத 10 வயசுல அவங்க வச்சிருந்தா ஞாபக சக்தியை வச்சுதான் வாழ்நாள் முழுக்க அவங்க போனோம். அந்த 10 வயசு வரைக்கும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பருப்பு அன்ன சாத்த கொடுக்கணும். பருப்பு கலந்த நெய் போட்ட சாதம் நல்லா கொடுங்க. அதை நல்ல ஞாபக சக்தி மூளைய அபிவிருத்தி பண்றதுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து மற்ற என்ன அளவுக்கு நீங்க இது பண்ணாலும் அந்த ஆகாரத்தை, ஏன்னா அந்த 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தை ஆகாரத்தை நம்பிதான் வாழ்க்கையே இருக்கு. அந்த ஆகாரன்றது ரொம்ப புஷ்டி. இரண்டாவது நீங்க கொடுக்கணும். தாய் தயோபரூப்பேன, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கற அன்னம் மாதிரி மத்த யாராலையும் கொடுக்க முடியாதுங்க, கட்டாயம் முடியாது. ஆம்பளை கோச்சி கூட நாங்களும் நீங்க பாருங்களேன், பேக்கையோ ஒரு வயிற்றான பொருள் கொடுங்க, 10 முறை நாங்க மாத்தி விடுவோம், 2 கைக்கு வச்சுக்க மாட்டோம். இல்ல எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப கூத்து, நாங்க இந்த குருகுல வாசம் படிக்கிறது போகும்போது இந்த மாதிரி குடம் சொம்பு தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போனோம் பூஜைக்கு. என்ன பண்ணுவோம், வேஷ்டி அவங்கிறது பிடினுவேன், கொடுத்துட்டு அவன் வாங்கவே மாட்டான், வேஷ்டி கட்டிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் வேட்டி கிடையாது, ஏன்னா அது வாங்க அந்த வயிற்று சுமக்கும் இல்ல, சாதாரண இந்த வயிற்று சுமக்கும் இல்ல. அண்ணா தேவி உங்களுக்கு பெரிய பாக்கியம், 10 வருடம் 10 மாசம் கருவை சுமக்கக்கூடிய சக்தி கொடுத்திருக்கா. யாராவது எனக்கு கொஞ்சம் வயிற்றா இருக்கணும் இறக்கி வைக்க முடியுமா, இல்ல நீ எனக்காக மாத்தம் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு பொறுமை கொடுத்திருக்க தாய், தாய்மை அந்த ஒரு பெரிய பாக்கியம் பெண்களுக்கு உண்டு. நீங்க அந்த சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு நினைச்சு கொடுக்கும் போது அதனுடைய பலம் அதிகமாகும். இன்னைக்கு சொன்னார், நல்லா பேசினாரு, நல்லா சொல்றாரு, சின்ன வயசுல இதெல்லாம் நாங்க தீர்மானிச்சதா, என்னுடைய இதுல எதனா ஒரு பங்கு இருக்கா, ஒண்ணுங்க என்னுடைய பெற்றோர், எனக்கு ஆளாக்கின குரு, என்னுடைய சூழ்நிலை, இதெல்லாம் இறைவன், எல்லாமே வந்து அடியனால என்னால எதனா ஒண்ணு செய்ய முடியுமா, என்னங்க எல்லாத்தையும் மூச்சு காத்து இழுத்து விட்டு இருக்கும், இதை நம்ம நினைச்சு செய்யறோமா, எல்லாம் ஒரு சக்தி ஆட்கொண்டு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது எனக்கு. அதனால எதிர்காலத்துல ஒரு நல்ல மாணவர்கள் நல்ல உலகம் வர்றதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா வந்து நல்லா செய்யணும். ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நேரம் நல்லபடியா இருக்கு. குருவாரம் எப்பயுமே செய்யற மாதிரி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மெடிடேஷன் சமையல இன்னைக்கு வந்து சரஸ்வதியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு புதுமையா, அதாவது வந்து நாங்க யோகா சென்டர், அடியனுக்கு ஒரு யோகா சென்டர் இருக்கு டொரண்டோல, எங்களுடைய பிரதர் வச்சு நடத்துறாரு, அதுல நான் தீர்ப்பாக்கேன். அப்ப அங்க வந்து இந்த யோகா முறையில வந்து இந்த சப்தம் இந்த மியூசிக்ல கொடுத்து லைட் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேஷன் பவருக்காக கொடுப்போம். சோ இங்க அந்த வசதி இல்லை, பட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒன்னு இன்னொன்னு சொல்லிடணும், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் சொல்லிடணும். இந்த குழந்தைக்கு சத்தம் போட்டு நினைச்சீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு குழந்தையும் ஒரு குழந்தையும் பக்கத்துல உட்கார வச்சிடாதீங்க, தள்ளி தள்ளி உட்கார வச்சிருங்க. ஏன்னா இது இந்த எங்கு நடந்த சம்பவம், கிருபானந்த வாரியார் ஸ்பீச்சுக்கு எங்களை கூட்டு போவாங்க, எங்க குரூப்போட நான் உட்கார்ந்துச்சுங்க, அன்னைக்கு கிருபானந்த வாரியார் பேச மாட்டார், நாங்க தான் பேசுவோம், அவரு கேட்டுட்டு போனோம். அதனால என்ன பண்ணுவார், அவரே சொல்லுவார், நீங்க வா அந்த பக்கம் போ, நீ இங்க வந்து உட்காரு, நீ அங்க உட்காருன்னு பிரிச்சுவார். இந்த பிரிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எப்ப நாங்க எல்லாம் பேசுறது, இரு 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 அவசரப்படாது, அந்த நடுவில் ஒரு பிரேக் கொடுப்பாரு, அப்ப எல்லாரும் பேசிடலான்னு. ஏன்னா பக்கத்துல ஆறு இருந்தா தானே, இந்த பக்கம் ஒரு வயசானவர், இந்த பக்கம் ஒரு 50 வயசுக்காரர், இவர்கிட்ட நான் என்ன பேச முடியல, வேற வழியே கிடையாது. அதனால வந்து பசங்களை எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல இந்த வாண்டுகளை சேர்த்து வச்சிருச்சீங்க, அதுங்க ஆட்டம் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் பிரிச்சிடணும், முதல்ல பிரிச்சிருங்க அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. அப்ப அது மாதிரி வந்து அதை பிரிச்சு வச்சுட்டாக்க இன்னும் சப்தம் பிரச்சனை இல்லை, எழுந்து போக வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சில குழந்தைகள் அதையும் கேட்காது, அது எழுந்துதான் போகணும், ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மா. ஓகே, சந்தோஷம், நல்லா சிறு சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்தில் அப்படியே மெடிடேஷன் போயிட்டு இது பண்ணுவோம். நேற்று சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சின்றது நல்ல சுவாசத்தை இழுத்து மெல்ல விடணும். இரண்டாவது வந்து தியானம் சொல்லக்கூடியது, அந்த கண்களை மூடிக்கொண்டு ஓம்ன்ற மந்திரத்தை சப்தமா சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும், அதே 3 முறை சொல்லி முடிச்சுட்டு ஒரு மந்திரம் சொல்லணும், அதை கேட்கணும். லிசன் பை திஸ் மந்த்ரா, இஸ் வெரி குட் பவர்ஃபுல் மந்திரா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். சரஸ்வதியை நினைச்சு பாவனை பண்ணிக்கங்க, அந்த உள்ளிட்டு மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.